الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم استغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب او كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், சாபியவங்கள், சபாவு சாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உனது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ் ஹைத்துமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக சமகால நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது சில சமூக மாற்றங்கள் நடக்கக்கூடிய அதே நேரம் சமூக சீர்கேடுகளும் அதிகமாக நடப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே மூன்று தரப்பினருக்கு மத்தியிலே முயற்சி செய்தார்கள். அவர்களை திருத்துவதற்கு அழகான வழிமுறைகளை கையாண்டார்கள். ஒரு தரப்பினர் தான் சிறுவர்கள், அடுத்தது வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், மூன்றாவது குடும்பஸ்தர்கள், மூத்தவர்கள், வயோதிபர்கள். கண்ணியமானவர்களே, இன்று பொதுவாக எல்லோரும் பேசுகின்ற, அதிகமாக எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் கேட்கின்ற, சொல்லப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான், உலகம் கெட்டு போய்விட்டது, காலம் கெட்டுவிட்டது. சிறுவர்களும் கெட்டு போய்விட்டார்கள், வாலிபர்களும் கெட்டு போய்விட்டார்கள், மூத்தவர்களும் மோசமாகிவிட்டார்கள் என்ற பேச்சுக்கள் தான். அது அப்படியான நிகழ்வுகள் தான் நமது நாளாந்த பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் செய்திகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு செய்தி வரும், ஒரு நிகழ்வு வரும், ஒரு கருத்து வரும், அதற்கு கமெண்ட் பண்ணுவது, கருத்து தெரிவிப்பது, அதை லைக் பண்ணுவது, அன்லைக் பண்ணுவது, ஃபாலோ பண்ணுவது, அன்ஃபாலோ பண்ணுவது. கண்ணியமானவர்கள், இப்படித்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சீர்கேடுகளை திருத்துவதற்கான முயற்சிகள் எந்த அளவு நடைபெறுகின்றன? ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், மூத்தவராக இருக்கலாம், அவருடைய கெட்ட தன்மை ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அவருடைய சூழலும் அவருடைய வீடும் அவர் பழகுகின்ற அந்த நண்பர்களும் அவர் தொடர்பு வைத்திருக்கின்ற தொடர்புகளும் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. பிரதானமான ஒரு காரணம். அதனால்தான் உதாரணம் சொல்வார்கள், பசு இருக்கிறது, புல் தின்னக்கூடியது, அது நான்கு கால் மிருகத்தோடு சேர்ந்தால் அது மலம் தின்னும் என்று சொல்வார்கள். பசு புல்லை தின்னும், நான்கு கால் என்று சொல்லக்கூடிய அந்த கேவலமான மிருகத்தோடு அது கொஞ்ச காலம் பழகிவிடும் என்றால் அது தின்னுகின்ற தீனியை இதுவும் தின்னும். சூழல் தாக்கம் என்னவனே, உலகத்துடைய நிலைமை தெரியும், நாட்டுடைய நிலைமை தெரியும், கிளைமேட்டுகள், காலநிலைகள் எப்படி மாறி செல்கின்றன. மழை பெய்ய வேண்டிய காலத்திலே வெயில் அடிக்கிறது, வெயில் தேவையான காலத்திலே மழை பொழிகிறது, மழை தேவையான காலத்திலே வெயிலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உஷ்ணம் வளமைக்கு மாற்றமாக நமக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. காலநிலைகள் மாறுகின்றன. உலகத்துடைய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை பார்த்தால் பொருளாதார நிலைமை மிக நெருக்கடியாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமை மிக மோசமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொடிய பாவங்கள் தலை தூக்கி நிற்கின்றன. எல்லா குற்றங்களுக்கு பின்னாலும் முஸ்லிம்கள் அங்கிருக்கிறார்கள் என்ற கவலைக்குரிய ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் என்றால் எங்கிருந்து இது உருவாகிறது, எங்கிருந்து உருவாகிறது? என்னை முதலாவதாக சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்கள், மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய வீட்டுக்குள் சீர்திருந்தும் முயற்சிகள் இல்லாவிட்டால் அவர்கள் எந்த வழியுள்ளாவுடைய குத்திமதிக்கு திருந்த மாட்டார்கள். வீட்டு சூழல் பாவச்சூழலாக இருந்தால் அந்த பிள்ளை பாவத்தின் அந்த தாக்க முடியதாகத்தான் வளரும். அந்த சூழல் அதை மாற்றும். அதை எந்த பெரிய இறை நேசரிடம் புத்திமதி கேட்டாலும் வீட்டு சூழல் மோசமாக இருந்தால் அந்த பிள்ளை கெட்டு போகும், அந்த வாலிபர் கெட்டு போவார். எனவே கண்ணியமானவர்களே, பாவ சூழ்நிலைகளை வீட்டை விட்டு அகற்ற வேண்டிய கட்டாய தேவைக்கு இருக்கிறோம். ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும், வீட்டில் எத்தனையோ சாதனங்கள் இருக்கின்றன. தாகம் வருகிறதா, குளிர் சாதன பெட்டி இருக்கிறது, குளிரூட்டப்பட்ட பானம் இருக்கிறது, அதிலே வகை வகையான உணவுகள் பழங்கள் இருக்கின்றன, படிப்புக்கு தேவையான படிப்பு தளபாடங்கள், புத்தகங்கள், கருவிகள், கம்ப்யூட்டரா லேப்டாப்பா இருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஏனைய எத்தனையோ சாதனங்கள் இருக்கின்றன. எத்தனை வீட்டில் கண்ணியமானவர்களே, எதிர்காலத்தில் என்னுடைய குழந்தையை எனது கபருக்கு நன்மை அனுப்புகின்ற பிள்ளைகளாக நான் மாற்றுவதற்கு இப்படி ஒரு முயற்சியை செய்கிறேன் என்ற எத்தனை வீட்டில் ஒரு தீனுடைய சூழல் இருக்கிறது? எத்தனை வீட்டில் இருக்கிறது? நான் நினைக்கிறோம் ஜும்மா பயனை கேட்டு திரும்பி விடுவான், அல்லது ஏதாவது ஒருவருடைய நல்ல உபதேசத்தை கேட்டு திரும்பி விடுவான். எனவே ஜும்மா பயன் என்பது ஒரு கிழமையில் ஒரு அரை மணித்தியாலம், முக்கால் மணித்தியால் தொடர்பு, ஒரு வாரத்தில் ஒரு முறை, ஒரு மாதத்திற்கு நான்கு பிரசங்கங்கள் கேட்கிறாரா? அதை மாற்றம் ஏற்படுவதற்கு வீட்டில் சூழல் இருக்க வேண்டும். அது வீட்டில் கண்காணிப்பு இல்லாவிட்டால் இந்த புத்திமதிகள் எடுபடாது. அந்த அமைப்பில் கண்ணியமான நபி அவர்கள் சின்ன குழந்தைகள் தொடக்கம் மூத்தவர்கள் வரைக்கும் கவனம் செலுத்தினார்கள். செயல் கெட்டு போகின்ற பொழுது நுணுக்கமாக திருத்தினார்கள், அழகாக புத்திமதி சொல்லி அவர்களை அல்லாஹ்வோடு தொடர்பாக்கினார்கள். சின்ன வயதிலிருந்து கண்ணியமானவர்களை குழந்தைகளை உட்கார வைத்து அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். சிறிய குழந்தைகள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மேதை, குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர், நபியுடைய சிறிய தந்தையின் மகன், பெரிய அறிவாளி, மார்க்க விளக்கம் உள்ளவர், கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தவர், குர்ஆன் விரிவுரையிலே முதல் தர விரிவுரையாளர், கனிமனரே எப்படி அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள்? எதிர்காலத்தில் எப்படி அந்த குழந்தை எதிர்காலத்தில் இந்த அந்தஸ்தை அடைந்தது என்றால், சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய ஈமான், நம்பிக்கை. நபி அவர்கள் ஒருமுறை வாகனத்தை பின்னால் வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். நமது பிள்ளைகளை பைக்கில் ஏற்றி செல்கிறோம், த்ரீவீலிலே கொண்டு போகிறோம், காரிலே கொண்டு போகிறோம், சஜிரோவிலே கொண்டு போகிறோம், என்ன பேசி கொண்டு போகிறோம், என்ன பேசி கொண்டு போகிறோம், என்ன குடும்ப பயணங்களிலே மூன்று மணித்தியாரம் நான்கு மணித்தியாரங்கள் செய்கிறோம், அதில் என்ன அதிகமாக பேசுகிறோம். டிரைவர் டிரைவ் பண்ணுவார், பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் யார் யாரிடம் போன் இருக்கிறதோ, மூன்று பேர் இருந்தார், ஒருவர் பேஸ்புக்கிலே, இன்னும் ஒருவர் வாட்ஸ்அப்பிலே, இன்னும் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் இருப்பார். அல்லது தன்னுடைய போனை பிள்ளையிடம் கொடுத்து கேம் விளையாடி கொண்டு போவோம். உட்கார்ந்த உடனே சரியான துவாவா இல்லை, அங்குதான் நோன் பண்ணுகிறோம். நமது பிரயாணம் நபியவர்கள் கண்ணியமானவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சாச்சாவுடைய மகனை வைத்து பிரயாணம் செய்கின்ற பொழுது சொல்கிறார்கள், யா குலாம், பிரயாணத்திலும் அல்லாஹ்வுடைய பேச்சு, தீனுடைய பேச்சு, ஈமானுடைய சிறிய வயதிலிருந்து அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டவர் தான் எதிர்காலத்திலே முபஸ்ஸிரீங்களுடைய தலைவர். எனவே எதிர்காலத்தில் நமது குழந்தை எப்படி மாறும், நமது இன்று 13 தொடக்கம் 19 வரைக்கும் உள்ள அந்த டீனேஜ் வாலிபர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், 13-19 வரைக்கும் டீனேஜ் என்று சொல்கிறோம், டீன் 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 என்று முடிகிறது, 13-19, அந்த காலத்து வாலிபர்கள் எப்படி, இந்த காலத்து வாலிபர்கள் எப்படி? யாகுலாம், கண்ணியமாக யாகுலாம், செல்லமே, ராஜாவே, குலாம் என்ற வார்த்தை அரபியர்கள் பாவிப்பார்கள். ஒரு ஒரு பிள்ளை செல்லமாக கூப்பிடுவார்கள். நமது பிள்ளைக்கு இன்று நாம் கூப்பிடுகின்ற விதமே விலை, அடே என்கிறோம், மாடு என்று கூப்பிடுகிறோம், கழுவை என்று கூப்பிடுகிறோம். எச்சோருடைய வார்த்தை பலிக்கும், பின்னால் ஒரு காலத்திலே ஒன்றுக்கு முதலாக்கரையாக மாறுவான் பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையால். யாகுலாம், அப்துல்லா என்று கூட கூப்பிடுவதில்லை, அப்துல்லா பேர், யாகுலாம், சிறுவனை, செல்ல பிள்ளையே, ராஜா, ராஜா என்று சொல்லுவோம் இறக்கமாக, அப்படி ஒரு வார்த்தை தான் யாகுலா. இன்னும் ஆள்ளி முக்க களிமாத், அல்ல இன்னும் ஆள்ளி முக்கபி களிமாத், சில விடயங்களை உனக்கு படித்து தருகிறேன், சில விடயங்களை படித்து தருகிறேன். சின்ன குழந்தை எப்பல் இல்ல எப்பல், எதிர்கால சந்ததி வயது வந்த பின்னர் அல்ல பாடம் படிப்பிப்பது, சிறு குழந்தை பிராயத்திலிருந்து. நீ அல்லாவை, அல்லாவுடைய மார்க்கத்தை மிக பாதுகாப்பாக பேணி பாதுகாத்துக் கொள். அல்லாவுடைய ஈமானை, அல்லாவுடைய தவக்குலை, அல்லாவுடைய வல்லமை உன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். என்றால் நீ அதை பைஹாட் பண்ணிக்கொள், உள்ளத்திலே பதிய வேண்டும், பேணிக்கொள், கேர் பண்ணிக்கொள். அல்லா உன்னை பாதுகாப்பான். என்னை சின்ன குழந்தையுடைய உள்ளத்தில் எது ஊட்டப்படுகிறது? நீ அல்லாவுடைய மார்க்கத்தில் பேணுதலாக இரு, அல்லா உன்னை எல்லா கட்டங்களிலும் பாதுகாப்பான். அல்லாவுடைய மார்க்கத்தில் பேணுதலாக இரு, அல்லாவை உனக்கு முன்னால், அல்லாவுடைய உதவியை உனக்கு முன்னால் காண்பாய். எப்பொழுதும் அல்லாவுடைய உதவியுடன் இருக்கும், அல்லா உனக்கு உதவி செய்வார். சொன்னார்கள், நீ எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேளு. என்ன நம்ம பிள்ளை நம்மிடம் ஒரு கேட்கறது, ஒரு பொருளை கேட்கறது, ஒரு கிப்டை கேட்கறது, ஒரு டோய் கேட்கறது, நாம் வாங்கி கொடுக்க பணம் இருக்கிறது, வாங்கி கொடுக்கத்தான் போகிறோம். அந்த பிள்ளையிடம் சொல்ல வேண்டும், மகன், மகள், நீங்க அல்லா கிட்ட கேளுங்க என்று நாம் காலையில் சொல்லி அந்த பிள்ளை 2-3 அது அதனுடைய பாசையில் கேட்கும். நாம் மாலையில் வாங்கி கொடுப்போம், கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அல்லாவிடம் கேட்டீர்கள், அல்லா அப்புக்கு, அல்லா வாப்பாவுக்கு தந்த பணத்தால் நான் உங்களுக்கு வாங்கி தந்தேன். இப்படி பிராக்டிக்கலாக ஈமானை கொடுங்க, ஈமானை கொடுக்கும். எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேளுங்கள், என்னதான் உதவி தேவைப்பட்டாலும் அல்லாவிடமே உதவி தேடுங்கள். எப்பொழுது இன்னும் பருவ வேலை அடையவில்லை, இன்னும் அந்த பெரிய வயது அடையாத சின்ன பிள்ளைக்கு பாடம், எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேளுங்கள். எல்லா பிள்ளைகளும் உமாவிடமும் வாப்பாவிடமும் கேட்கின்ற வயது, அல்லாவிடம் கேளுங்கள். சொன்னார்கள், முழு சமுதாயமும் சேர்ந்து எப்படி ஈமான் வாழ்க்கையுடைய முழு பாடத்தையும் ஒரு பிரயாணத்தில் படுத்திக் கொடுத்தார்கள். எல்லா உண்மத்தும் சமுதாயம் படைப்பினங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை, உங்களுக்கு ஒரு பிரயோசனத்தை, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நலவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, உங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கு, உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு, உங்களுக்கு நோவினை செய்வதற்கு அவர்கள் நினைத்து ட்ரை பண்ணினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு தர முடியாது. எப்படி இமாமுடைய பாடம் கனிமலர்களே, எல்லா விடயங்களும் அல்லாவிட முடிவு செய்யப்பட்டு விட்டன. கதாக்கதை அல்ல எழுதிவிட்டான். எழுதிய மை காய்ந்து விட்டது. சேலைகள் உயர்த்தப்பட்டு விட்டன. அல்லாவுடைய முடிவு நடக்கும் என்ற கண்ணியமானவர்களே, ஈமானுடைய பாடத்தை சின்ன குழந்தைக்கு படித்துக் கொடுத்தார்கள். இந்த ஈமானுடைய பேச்சு நம்முடைய பிள்ளைகளிடம் பேசப்படுகிறதா? இது நாம் அனுப்புகின்ற நேசரியிலே பேசப்படுகிறதா? யூகேஜியிலே பேசப்படுகிறதா? எல்கேஜியிலே பேசப்படுகிறதா? நாம் அனுப்புகின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூலிலே பேசப்படுகிறதா? எங்கு பேசுவது? என்னோட இப்படி குழந்தையுடைய உள்ளத்தில் அல்லாவை பதிய வையுங்கள். அல்லாவுடைய ஈமானை உள்ளத்திலே நிறுத்துங்கள். எதிர்காலத்திலே கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளையாக மாறும். இந்த அப்துல்லா இபின் அப்பாஸ் என்ற சிறுவர் தான் எதிர்காலத்திலே கண்ணியமானவர்களை ஒழுக்கமாக வளர்ந்து பெரிய அந்தஸ்தை அடைந்தார். ஹசன் ஹுசைன் இரண்டு பேர குழந்தைகள் எப்படி வளர்த்தார்கள்? எப்படி இரக்கம், அன்பு ஒரு கட்டுப்பாட்டோடு, சுதந்திரம் கட்டுப்பாட்டோடு, செல்லம் கட்டுப்பாட்டோடு. செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, அது இந்த வயதில் செய்கின்ற பாவங்கள் தவறுகளை கண்டுகொள்ள தேவையில்லை. அது விளையாட்டுத்தனமாக செய்கிறது என்று விடவில்லை. கண்டித்தார்கள். இருவரில் ஒருவர் ஒரு தடவை சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பலம், நபியுடைய குடும்பத்துக்கு ஹராம், நபியோடு அதிகா கொடுக்கிறான், யாரும் சதக்கா ஜக்காத் கொடுக்க முடியாது, அது ஹராம். சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பலம் விழுந்திருக்கிறது. ஒரு ஈட்டம்பலம், ஒரு கிலோ அல்ல, 100 கிராம் அல்ல, ஒரு 50 கிராம் அல்ல, ஒரு ஈட்டம்பலம் ஒரு 5-10 கிராம் விழுந்திருக்கிறது. எப்படிப்பட்ட வீடு நபியுடைய வீடு? எப்படிப்பட்ட வீடு? ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி, காலையில் சாப்பிட்டால் மாலையில் பசி. பாத்திமாவுடைய எப்படி உடம்பு பசியால் வயிறும் முதுகும் தோளும் ஒட்டி இருந்தது. பாத்திமாவுடைய முகம் உடம்பப்படியே பசியால் மஞ்சள் நிறமாக இருந்தது என்றெல்லாம் சம்பவம் வருகிறது. ஒரு தடவை நபியோட வீட்டில் நெருங்கிய ஒரு நண்பருடைய வீட்டில் நபியோடு விருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய அனுமதி பெற்று கொஞ்சம் ரொட்டியையும் கறியையும் ஒரு பார்சல் பண்ணி வீட்டாருடைய அனுமதியோடு இதை என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். ஏன் தெரியுமா? 3 நாட்களாக என்னுடைய மகள் எதையும் சாப்பிடவில்லை. இப்படி பசியோடு இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பிள்ளை ஒரு சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பழத்தை எடுத்து வாய் போடுகிறது. பசி, பட்டினி, கனிமணர்களே, பசிதானே, இக்கட்டான நிலைமை தானே. அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே. இந்த நேரத்தில் ஒரு ஈட்டம்பழம் அறாமாக தின்னுவதால் என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் நாம் பேசுவோம். நாம் நமக்கே பத்துவா கொடுத்துக் கொள்வோம். நபி அவர்கள் கண்ணியமானவர்களே உடனே வருகிறார்கள். கண்டார்கள், சுத்திருங்க, அதை வீசிருங்க. சின்ன பிள்ளையை எப்படி திருப்பினார்கள்? அறாமான ஒரு ஈட்டம்பழத்துடைய விலை என்ன? ஈட்டம்பழம் விளைகின்ற நாட்டில் எவ்வளவு மலிவான பொருள். நமது ஒரு தொகையுடைய விலை, ஒரு தொகையுடைய விலை, ஒரு தொகையை கூட நமது பிள்ளை ஹராமாக வயிற்றுக்குள் போட விட்டோமா? இன்று 1 ரூபாய் அந்த பிள்ளை பார்க்கும், நான் 1 ரூபாயுடைய மற்றவனுடைய தொகையை தின்றேன், என்னுடைய தந்தை சந்திக்கவில்லை, என்னுடைய தாய் சந்திக்கவில்லை. 15 வயதில் 1000 ரூபாயுடைய பொருளை எடுக்கும், 20 வயதிலே 1 லட்சத்தை திருடும், 30 வயதிலே 10 லட்சத்தை திருட முயற்சிக்கும், 35 வயதிலே கம்பி என்னும். எங்கு திருத்தப்பட வேண்டும்? 1 ரூபாயுடைய தொகையை ஹராமாக தின்னுகின்ற பொழுது திருத்தப்பட வேண்டும். பென்சில் பாக்ஸை திறந்தோம். நான் கொடுத்தது 1 பேனையும் 1 பென்சிலும். 2 பென்சில் இருக்கிறது, 2 பேனை இருக்கிறது, என்ன சொல்லுவோம்? விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு வந்தோம். பக்கத்து கேரில் இருந்த பிள்ளையுடைய பென்சில் பேனை, அதே 5-10 ரூபாய் தானே, அதை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள் தானே என்று ஒரு பென்சிலை இன்று நீங்கள் கணக்கெடுக்காமல் அறாமாக உங்களுடைய குழந்தையுடைய மகனுடைய மகளுடைய அந்த அந்த பென்சில் பாக்ஸிலே வையுங்கள். கண்ணியமானவர்களே, கணக்கெடுக்காமல் வையுங்கள். இன்று 10 ரூபாய், 15 ரூபாய், 10 வருடத்துக்கு பின்னால் 10 லட்சத்தை திருடிய குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகலாம். எனவே கண்ணியமானவர்களே, திருத்தம் சின்ன வயதிலிருந்து கண்காணிப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்படி வளர்கின்றவர்கள் தான் வாலிபர்களாக மாறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நமது பழக்கம், நமது தீய சில பழக்கங்கள், பிள்ளைகளை நாங்கள் உதவிக்கு பாவிக்கிறோம், சில பழக்கங்களுக்கு நாம் பாவிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நான் இதை செய்தால் என்னுடைய தந்தை தண்டிக்க மாட்டார், ஏன் தந்தைக்கு வாங்கி கொடுப்பதே நான் தான். சில பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் பாட்டன்மார்கள், அப்பாமார்கள் பேர குழந்தைகளை பாவத்துக்கு பாவிக்கிறார்கள், கடைக்கு அனுப்புகிறார்கள், என்ன வாங்குகிறோம் என்று நான் இங்கு சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு முறை ஒரு வாலிபர் முறையிடுகிறார், என்னுடைய பிள்ளை எவ்வளவு சிக்காக வளர்த்தாலும், கட்டுப்படுத்தி வளர்த்தாலும், என்னுடைய வாப்பா என்னுடைய பிள்ளையுடைய கையில் பணத்தை கொடுத்து அவர் பாவிக்கின்ற பாவனையே வாங்க விடுகிறார். நான் எத்தனை காட்டுகிறேன், விலங்கு என்ன பாவனை என்று, இரண்டு விரல்களுக்குள் வைத்து பாவிக்கும் பாவனை, இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே வைக்கின்ற ஒரு பொருள். அதை நான் தெளிவாக சொல்ல பயப்படவில்லை, உங்களுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்கிறேன். பேர குழந்தையை அப்பா கெடுக்கிறார். இந்த பிள்ளை தான் எதிர்காலத்திலே மூக்கால் பாவிக்கும், இந்த பிள்ளை தான் எதிர்காலத்திலே மில்லி லிட்டர் கணக்கிலே குடிக்கும். ஏன் அந்த பிள்ளையிடம் வாங்கி அந்த பிள்ளையை நடுவிலே உதவியாக பாவித்த அந்த பிள்ளைக்கு முன்னாலே பிள்ளையுடைய கையாலே அதை எரிக்கின்ற அந்த பெட்டியை எடுத்துட்டா என்று சொன்னதும் இந்த அப்பா அல்லது பாப்பா அல்லது தாத்தா அல்லது மாமா அல்லது பெரியப்பா அல்லது மச்சான் இவர்கள் தான் கண்ணியமான. எங்கிருந்து பிள்ளை கிடைக்கிறது, எங்கிருந்து நமது பிள்ளை தூள்காரனாக, எங்கிருந்து நமது பிள்ளை குடிகாரனாக மாறுகிறது, வீட்டுக்குள் தான் பயிற்சி நடக்கிறது. சரி, வீட்டில் யாரும் பாவிக்காவிட்டாலும், வீட்டில் யாரும் பாவிக்காவிட்டாலும் வீட்டுக்குள் அந்த பாவனைகள் காட்சியாக காட்டப்படுகின்றன, காட்சியாக காட்சிகள் கண்ணியமானவர்களை காட்டப்பட்டு அந்த பிள்ளை உருவாகிறது. இப்படித்தான் கண்ணியமானவர்களை சூழல் தாக்கம், இதுதான் இந்த சமூக சீர்கேட்டுக்கு காரணம். எனவே வீட்டிலே ஈமானிய சூழலை உருவாக்குங்கள், பிள்ளைகளோடு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள், பிள்ளைகளோடு நபிமார்களுடைய வரலாறுகளை பேச நேரம் ஒதுக்குங்கள், பிள்ளைகளோடு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அவைகளை வாசித்து காட்டுங்கள், அந்த பாடங்களை புகட்டுங்கள். பிள்ளை கண்குளிர்ச்சியாக மாறும், இந்த சூழலில் வாழ்ந்த பிள்ளை எதிர்காலத்திலே கண்ணியமான ஒரு பிள்ளையாக மாறும், ஒரு வியாபாரியா நேர்மையான வியாபாரியாக, ஒரு டாக்டரா நேர்மையான ஈமானிய டாக்டராக, இன்ஜினியரா ஒரு ஈமானிய இன்ஜினியராக, ஒரு அக்கவுண்டரா ஹலால் ஹராம் பேணக்கூடிய ஒருவராக, ஒரு ஜட்ஜா லஞ்சத்தை கை நீட்டி எடுக்க நினைக்காத ஒரு நீதிபதியாக அந்த பிள்ளை உருவாகும், ஒரு லோயரா கருப்பை வெள்ளையாகவும் வெள்ளையை கருப்பாகவும் ஆக்குவதற்கு பொய்வாதாட்டம் புரியாத ஒரு லோயராக மாறும். எந்த பிள்ளை? வீட்டில் ஈமானிய சூழல் உருவாகிய அந்த பிள்ளை. பெரிய பெரிய மேதைகளை பற்றி பேசுகிறோம், வீட்டு சூழல் தான் காரணம் தெரிஞ்சுவதற்கு. வீட்டு சூழல், வீட்டு சூழல் கெட்டால் கண்ணியமானவர்களே, அது நபியவருடைய காலமாயிருந்தால் சிலர்கள் தவறி போனார்கள், சிலர்கள் கெட்டு போனார்கள். நபியுடைய காலம், ஏன் சிலர் முனாபிக்காயினார்கள்? தந்தை முனாபிக், தந்தை நயவஞ்சகன். ஏன் கொலைகாரனாக மாறினார்கள்? தந்தை கொலைகாரன். ஏன் குடிகாரராக மாறினார்கள்? குடும்பத்தில் குடிகாரர்கள் இருந்தார்கள். எனக்கு சிலர்கள் நபியருடைய புத்திமதிகள் திருந்தினார்கள், ஆனால் சிலர்கள் அப்படியே சற்று அடைந்தார்கள். தந்தையும் ஒரு கொலை கொலைகாரன், அவரும் ஒரு கொலைகாரன். எனக்கு கண்ணியமரளி, வீட்டிலே ஈமானியத்தான அல்லாஹ்வுடைய பேச்சு, நபிமார்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள், முன்னோர்கள் இமாம்களுடைய வரலாறுகளை வாசித்து விளங்கப்படுத்தி பிள்ளை அப்படி தயாரிக்கின்ற வீட்டுச் சூழல் ஏற்படுத்துங்கள். சிறுவர்களை பற்றி இரண்டு விடயங்களை நான் சொன்னேன், ஒன்று ஈமான் தவக்குல் யக்கீன் சம்பந்தப்பட்ட புத்திமதி, அடுத்ததாக பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டது. ஹராமான ஈட்டம் பலம், பறக்கத்தான பலம், ஈட்டம் பலம் இல்லாத வீடு அது பசி பட்டினியுடைய வீடு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பறக்கத்தான பலம் கூட ஹராமாக உள்ளே போக விடவில்லை. ஹராமானவைகள் எப்படி போகவிட முடியும்? வாலிபர்களை, சிறுவர்களை வாலிப வயதிலே வயோதிபர்களாக மாற்றுகின்ற, கிழவர்களாக மாற்றுகின்ற தாய்க்கும் தந்தைக்கும் தங்கச்சிக்கும் தாத்தாவுக்கும்
வித்தியாசம் விளங்காத கோதையுடைய பாவனைகளை எப்படி பாவிக்க விட முடியும்? பரக்கத்தான ஈர்க்கப்படவே ஹராமாக உள்ளே போகக்கூடாது என்றால் கனிமணர்களே. எனவே இரண்டு விடயங்களை அதை எங்கே சொன்னலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு தரப்பினர் வாலிபர்கள். வாலிபர்கள் என்றாலே சில மூத்தவர்கள் இது வாலிபர்களுக்குரிய பயன், நாங்கள் தூங்கி விடுவோம் என்று தூங்க வேண்டாம், வாலிப வயது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறது என்று கணக்கு போட்டால் சபையிலே 60% 70% மேற்பட்டவர்கள் வாலிபர்கள் தான். எத்தனை வயதில் வாலிப முடிகிறது? பருவ வயதை அடைந்திருந்து ஆரம்பிக்கிறது. அது 13 இருக்கலாம். 9 தாண்டுகின்ற பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்க வேண்டும், மார்க்கம் பேசுகிறது எல்லாவற்றை தெளிவாக. 9 ஒரு குழந்தை அந்த பெரிய வயதை அடைய சந்தர்ப்பம் இருக்கிறது. 13 தாண்டுகின்ற பொழுது சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. 15 தாண்டினால் அடையாமல் இருப்பது குறைவு. எனவே மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது 13 தொடக்கம் டீனேஜுடைய ஆரம்பம் தொடக்கம், 40 வரைக்கும் வாலிபம், 40 வரைக்கும் வாலிபம். சொல்கிறான் ஒருவர் வளர்ந்து ஆளாகி நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளவராக, சக்தி உள்ளவராக, நல்ல ஒரு உறுதியானவராக ஆகி 40 அடைந்த பொழுது என்று சொல்கிறான். 40 வரைக்கும் வாலிபர்கள் தான். எனவே இப்படிப்பட்ட வயசில் உள்ளவர்களையும் நபியவர்கள் எப்படி நெறிப்படுத்தினார்கள், எப்படி திருத்தினார்கள்? தவறை அழகானவர்கள் நிதானமாக புத்திமதியோடு பக்கத்தில் அவரை வைத்து திருப்பினார்கள். தெரியும் ஒரு வாலிபர் படிப்பிலே கண்ணோடு பாருங்கள், மசிதிலே வந்து அல்லாவுடைய வீடு, நபி அல்லாவுடைய தூதர் பக்கத்திலே நெருங்கி உட்கார்ந்து எனக்கு ஜினா செய்வதற்கு, விசத்காரம் செய்வதற்கு எனக்கு லைசன் தாருங்கள். எப்படி கேள்வி? யாரிடத்தில்? எந்த இடத்தில்? நபி அல்லாவுடைய வீடு. 2 ஹரம்களிலே, ஒரு ஹரம் புனிதஸ்தலத்திலே, உலகத்திலே தலை சிறந்த மனிதர் நபியிடத்திலே. குர்ஆன் யாருக்கு இறங்கியதோ அவரிடத்திலே குர்ஆன் இறங்கிய தினாய் பக்கத்துக்கு போக வேண்டாம் என்று ஆயத்து இறங்கிய நபியிடம் ஒரு வாலிபர் அவ்வளவு பேருக்கு முன்னால், அபுபக்கர் உமர் போன்ற இஸ்லாத்துடைய பழைய தியாகிகளுக்கு முன்னால் தினா பாவத்தை செய்ய செய்தான் நப்சி ஆன்மா தூண்டும் அதை திருத்துகின்ற விதம் அங்கும் நுட்பமான வழிமுறைகளிலே அழகான புத்திமதிகளை சொல்லி திருத்துங்கள், அழையுங்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு பாருங்கள். வாலிபரே என்ன சொல்ல வேண்டும்? தீவிர போக்கிருந்தால் கண்ட பாவங்களை அந்த இடத்திலே ஒரே வன்சத்தோடு திருத்த வேண்டும் என்ற போக்கும் இஸ்லாம் கிடையாது. அது நிதானம் வேண்டும். சில பாவங்களுக்கு அபாயம், ஒருவருடைய கொல்ல கத்தியை நீட்டி விட்டார், அவரை பிடித்து காப்பாற்ற வேண்டும், கத்தியை பறிக்க வேண்டும், கண்ணை பறிக்க வேண்டும், அதுவே விடயம். சில பாவம் பழக்கப்பட்டிருக்கிறதா, நிதானமாக புத்திமதி அழகாக சொல்லித்திருக்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? வீர சகாபாக்களிடம் இவனை பாருங்கள், என்ன தைரியம், இவனை அடியுங்கள், உதயுங்கள், மத்தியிலிருந்து வெளியே போடுங்கள், மஜீத் பிடித்தவன், இவனை பற்றி ஒரு லெட்டர் எழுதுங்கள், நோட்டீஸ் போர்டிலே போடுங்கள், ஜும்மாவுக்கு பின்னால் வாசியுங்கள், இவனுக்கு யாரும் பொன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். எந்த குடும்பமும் இவனுக்கு பொன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஒரு ஐஆர்சி, இவன் ரவுடி. நமது தாவத் இப்படி போனதனால் தான் வாலிபர்கள் கெட்டுக்கொண்டே போகிறார்கள். நமது புத்திமதி மிருகத்தை திருத்துவது போன்று நடக்கிறது, பிள்ளைகள் திருந்துவதில்லை. மனிதனாக மதித்து திருத்தினார்கள் நபி அவர்கள். பக்கத்திலே கபரிஸ்தானிலே மயித்தாக கொண்டு போகப்பட வேண்டிய ஆள் இந்த காலத்தில் இருந்தார், இந்த காலத்தில் இருந்தார். தினா கண்ணியமானவர்களே சொன்னார்கள் நபி அவர்கள், இதன் கவுன்சிலிங் என்று சொல்வது, சைக்காலஜிக்கல் என்று சொல்கிறோம். வெள்ளக்காரனை தலைக்கு மேலே சிறுநீர் மலமும் கழித்து விட்டு துடைத்து விட்டு கழுகாமல் போகின்ற அவனை தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கில் செலவழித்து கவுன்சிலிங் படிக்கிறோம். வெள்ளைக்காரன் காட்டி தரவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலே ஆகப்பெரிய சைக்காட்டிஸ்ட், உலகிலே மனோ தத்துவ நிபுணர்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு கவுன்சிலருக்கு அரபியரை பாதிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? திரட்டி பாருங்கள், உளவளத்துறை வளவாளர், உளவளத்துறை நிபுணர் என்றெல்லாம் பாதிக்கும் தமிழிலே. கவுன்சிலர் ஆங்கிலத்திலே பாதிக்கிறார்கள், அரபியிலே அந்த அந்த வார்த்தைக்கு நேரடி கருத்தாக டிக்ஷனரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நபிமார்க்கத்தினுடைய வாயால் சொல்ல வார்த்தை, நான் உங்களுக்கு ட்ரஸ்டான ஒரு கவுன்சிலர், நான் ஒரு பக்க சார்பில் ஒரு கவுன்சிலரிடம் இருக்க வேண்டிய தன்மை ட்ரஸ்ட், உண்மை தன்மை, நேர்மை, நேர்மை. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது, நமது சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அந்த வாலிபருக்கு கவுன்சிலிங் செய்கிறார்கள். வாலிபரே, நீங்கள் கேட்கின்ற இந்த தவறை, பாவத்தை உங்களுடைய தாயோடு ஒருவர் செய்ய விடுவீர்களா? விடமாட்டேன். உங்களுடைய சகோதரியோடு விடமாட்டேன். உங்களுடைய உம்மா, உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மாவோடு விடமாட்டேன். உங்களுடைய வாப்பாவுடைய தாத்தா தங்கச்சி சகோதரிகள் மாமியோடு விடமாட்டேன். அந்த வாலிபர் திருமணம் முடித்தவரா இல்லையா என்பது வரலாற்று தெளிவாக சொல்லப்படவில்லை. கேட்டார்கள், உங்களுடைய மகளோடு விடுவீர்களா? என்ன மகளோடு நீங்கள் அனுமதிப்பீர்களா? விடமாட்டேன். கண்ணியமான தவறை அவராக உணர வைப்பது, அவராகவே அதை திருத்துவது, அவருடைய உள்ளத்தால் சிந்தித்து தன்னை மாற்றிக்கொள்பவர் தான் கவுன்சிலிங் செய்வருடைய மிகப்பெரிய பணி. உட்கார வைத்துவிட்டு பயான் பண்ணி புத்திமதி சொல்லி அவருக்கு உடனே ஒரு டெப்லெட்டை கொடுப்பது அல்ல. அவராகவே தவறை உணர வைத்தார்கள், புத்திமதி சொன்னார்கள், நெஞ்சிலே கையை வைத்தார்கள். அல்லாஹும் மஹ்ஃபிர் தம்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வதஹிர் கல்பஹு. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. என்ன பாவம்? ஜினாவுக்கு அனுமதி கேட்ட பாவம், மஸ்ஜிதுக்குள்ளே கேட்ட பாவம், ஜினாவை பற்றி தடையான ஆயத் இறங்கி என்னிடம் கேட்ட பாவம். கண்ணியமானவர்களே, இப்படியான பாவங்களை மன்னித்து விடுவாயாக, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக, இவருடைய ஆசையை ஹராமாக பாவிக்காமல் இவரை பாதுகாப்பாயாக. மூன்று துவா, புத்திமதி சொல்லவும் வேண்டும், துவாவும் செய்து அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். கண்ணியமனை சொல்லுகிறார் அந்த வாலிபர், எனக்கு அதற்கு பின்னால் ஜினாவை போன்ற வெறுப்பான ஒரு பாவம் உலகத்தில் எந்த பாவமும் கிடையாது. இப்படித்தான் திருத்த வேண்டும். இந்த பதுவாவின் மூலம் திருத்த பார்க்கிறோம், அடிக்கடி வெளியே தள்ளி திருத்த பார்க்கிறோம், வீட்டுக்கு எடுக்க மாட்டேன் என்று கதவை மூடி வெளியே தள்ளி திருத்த பார்க்கிறோம். திருத்தவன் இடமே வீடு, திருந்த வேண்டியவரை வீட்டுக்கு வெளியில் அனுப்புவதுதான் தவறு. இன்னும் வீட்டுக்கு எடுக்காமல் கதவை அடைத்தால் அந்த பிள்ளை இரவு எங்கு தங்கும், எங்கு போகும்? எனவே வீட்டை விட்டு விரட்டுவதோ அல்லது ஏதாவது தடைகளை தடை செய்து ஏசி பத்துவா செய்து அல்ல திருத்துவது. அழகாக புத்திமதி சொன்ன நமது பிள்ளை, நமது இரத்தம் தலையை தலை உட்கார வைத்து அழகானவர்களை கண்ணியமாக பேசினால் அந்த குழந்தை திருந்தும். இதற்கு அழகான ஒரு நிகழ்வுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தலைப்பு விளங்கிக் கொள்ள வேண்டும். தாமதித்து வந்தவர்கள் உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சமூக சீரழிவுகளுக்கு பிரதானமான பெரும்பான்மையான பங்கு வீட்டுக்குள் இருக்கிறது என்பதும் தெரியும். வீடு திருந்தினால் பிள்ளை திருந்தும், பிள்ளை திருந்தினால் ஊர் திருந்தும், ஊர் திருந்தினால் உலகம் திருந்தும், உலகம் திருந்தினால் உலகமே இஸ்லாமிய மயமாக மாறும். சுருக்கம், தாமதித்து வந்தவர்களுக்கு தலைப்பு விளங்காவிட்டால் தூக்கம் வந்துவிடும். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்யுங்கள், ஈமான்தாரிகளை ஏற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. கப்பலை செய்கிறார்கள், ஈமான்தாரிகளை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஏறுங்கள் என்று ஏற்றுகிறார்கள். குடும்பத்தில் சிலரேறினார்கள், சிலரேறவில்லை. ஏறாதவர்களில் ஒருவர் மகன் பெரும்பாலும் கண்ணான் என்ற பெயருடையவர். கண்ணியமானவர்களே, ஏறு என்று சொல்வதை விட கைகாலை கட்டி தூக்கி கப்பலிலே போட முடியும். தந்தைக்கு கட்டு இருக்கிறது, ரைட் இருக்கிறது, கண்டித்தனத்தை திருத்தலாம். நபியாக இருந்தாலும் முறை இருக்கிறது, முறை ஏறுடா சொல்லலாம். நான் சொல்வது போன்று உன்னை பெற்றதுக்கு ஒரு மாட்டை பெற்றிருந்தால் பால் கிடைத்திருக்கும்டா சொல்லுகிறார்கள் சில பெற்றோர்கள். உன்னை பெற்றதைக்கு ஒரு மிருகத்தை பெற்றால் மாமிசம் கிடைத்திருக்குமடா, சொந்த இரத்தம். நீங்களே தான் உங்களுடைய ஒரு உறுப்பை பார்த்து பேசுகிறீர்கள். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மகனை கூப்பிட்டார்கள்? பேரை சொல்லி கூட கூப்பிடவில்லை, பேரை கூட சொல்லவில்லை. பாப்பாவுக்கு எப்படி சொன்னா தெரியுமா? உங்களோட கப்பல்ல ஏறித்தான் என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. சஹாபியிலா ஜபல் பகத்தறிவில் பேசினார். அல்லாவுக்கு முன்னால் ஈமானுக்கு முன்னால் பகத்தறிவை பாவித்தால் அழிவு என்பது ஒரு படிப்பினை. பகத்தறிவில் பேசினார், எனக்கு நான் வாலிபர், நான் யூத், நான் யங்ஸ்டர், எனக்கு மலையேற தெரியும், நான் மலையேறுவேன், மலையில் ஏறி வெள்ளத்தில் அடிபடாமல் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், எனக்கு சக்தி இருக்கிறது, என்னால் முடியும் சொன்னார். பாப்பாவிடம் ஆகியோ பண்ணுகிறான். எப்படி சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் முன்னால் என்னை கேவலப்படுத்தினவனே நாசமாப்பு, இடி விழுந்து சாவு, முட்டி சாவு, முட்டி சாவுவாய்தா, கனிவுல இடி விழுந்து சாவுவாய் என்று 15 வயதிலே ஒரு பதுவா நடக்கும், 30 வயதிலே, 40 வயதிலே, 50 வயதில், 60 இந்த பதுவா படைத்திருந்தால் நிச்சயம் அந்த பிள்ளை இடி விழுந்துதான் சாவு. கரண்ட் பட்டு சாவுவாய்டா என்றெல்லாம் வாயா சொல்லுவோம். சொல்லுவது இப்பொழுது 30 வருட 40 வருட கரண்ட் மூலம் தான் சில வேளை மரணிக்கலாம், பத்வா படிக்கும் சொன்னார்கள். இப்படி சொல்ல வேண்டிய நூலை தரலாம். எப்படி திருத்தினார்கள் வாலிபர்களை, யா துணைய இபினி என்றாலும் மகன், என் மகனே இபினி, யா முனைய என்னுடைய அருமை மகனே, செல்ல மகனே, ஏறு. திருத்துவதற்கு கண்ணியமான அழகான வார்த்தை தேவை. பிள்ளையுடைய மனதை வென்றுதான் திருத்த வேண்டும். வார்த்தை நீங்க வாப்பா உரிமை இருக்கிறது என்பதனால் பேச முடியாது. அவனும் ஒரு ஆறறி உள்ள மனிதன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை புத்திமதிகள், ஈமானியத்தான தொழுகையை பற்றி, நல்ல விடயங்களை பேசுவதை பற்றி, இந்த தாவத்தை பற்றி, பிரச்சாரத்தை பற்றி, பெருமையை பற்றி புத்திமதி சொல்கின்ற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்கள், யா குணை யா குணை யா குணை, அருமை மகனே, அன்பு மகனே, செல்ல மகனே, ராஜா. ஜனிவன் இப்படி திருத்தினால் வாலிபர்கள் திருந்துவார்கள். இது மூத்தவர்களுடைய பணி. நேர்வியாக ஒரு சில நிமிடம் முடிக்க நெருங்கிவிட்டேன். வாலிபர்களே, சிறுவர்களே, மூத்தவர்களே, நமக்கென்ற எதிர்காலம் இருக்கிறது. நாம் எதிர்காலத்திலே ஒரு குடும்ப தலைவராக, ஒரு 3-5 பிள்ளைகளுக்கு தந்தையாக, ஒருவருடைய ஒரு தலைவராக, ஒரு பேராக, ஒரு இன்ஜினியராக, லோயராக, ஒரு வியாபாரியாக வர இருக்கிறோம். நாம் இந்த டைப்பிலே போனால் இதற்கு தகுதியா? குறைந்தபட்சம் நம்ம திருமணம் முடித்து ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியுமா? கவலைக்குரிய உடைய கண்ணியமானே, இன்று தலாக் நடப்பதிலே பண்பாடு ரீதியான காரணங்களை விட அதுவும் இருக்கிறது. பண்பாட்டு மோசங்கள், அஹ்லாக்குடைய மோசடி, அதுவும் காரணம். 50% 60% காரணம் உடலியல் காரணம். திருமணம் முடித்த வாலிபர் அவரை பூர்த்தியான சக்தி உள்ள ஆண் என்று சான்று பகர முடியவில்லை, இழந்து விட்டார். அவரிடத்தில் 25 வயதுடைய சக்தி இல்லை, அவர் 60-55 வயதுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். சக்தி இல்லை, அவருடைய உடலியல் ரீதியான எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லை. அவர் அவர் மனைவியை கணவனாக இருந்து காப்பாற்ற முடியவில்லை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். என்ன காரணம்? நமது இன்கம் ஒரு காரணம், நமது உடம்புக்கு செல்கின்ற பாவனைகள் ஒரு காரணம். என்ன ரிசல்ட், எக்ஸாம்களை பார்க்கிறோம், ரிசல்ட்டுகளை பார்க்கிறோம். ஓலவர் செய்த எத்தனை பேர் ஏலவர் செய்கிறார்கள்? ஏலவர் ரிசல்ட் எழுதியவர்கள் ஓலவர் எத்தனை ரிசல்ட் வந்தது? அது ஸ்காலர்ஷிப்பில் இருந்திருக்கலாம். பாடசாலையில் எத்தனை பேர், எனவே பாடசாலைகளில் இருக்கின்றவர்கள் விளையாட்டு போட்டியிலே கப் தூக்கி பெருமை அடிப்பது அல்ல, ரிசல்ட்டில் படிப்பில் எத்தனை வீதம் முன்னேறி இருக்கிறது என்றால் ஸ்கூலுக்கு பெருமை. கப் தூக்குவது பெருமை என்றால் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நடத்தலாம், மன்னிக்க வேண்டும். பாடசாலையின் நிர்வாகத்துக்கு நான் சொல்கிறேன், எவனுக்கும் பயப்படாமல் சொல்கிறேன், விளையாட்டையும் ஸ்போர்ட்டையும் ஏனைய துறைகளுக்கு கொடுக்கின்ற அந்த விழா, அந்த தினம், இந்த தினம் என்று செய்கின்ற கால வீண் தான் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் கேவலமான முடிவை ஏற்படுத்துகிறது. அந்த டே இந்த டே அந்த ஸ்போர்ட், நான் எங்களுடைய ஸ்கூல் சாம்பியன், சாம்பியன்ஷிப் நீங்கள் வாங்குவதாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் நடத்துங்கள், மன்னிக்க வேண்டும். உண்மையான பரிசுத்தம் உள்ள முஸ்லீமாக இருந்தால் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுக்கு ஸ்கூல் என்றால் எனக்கு படிப்பு குறையிருக்கிறது, வேறு துறை, அது ஒரு பகுதி. 80% 70% விளையாட்டில் கழித்தால் அதுக்கு பாடசாலை என்று பெயர் எப்படி சொல்ல முடியும்? விளையாட்டுக் கழகம், ஸ்போர்ட்ஸ் கிளப், இத்தனை கப், இப்படி சாம்பியன். வெளிநாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் என்ன, அந்த மெக்சிகனுடைய எங்களுடைய ஸ்கூல் டீம் எடுபட்டிருக்கிறது, அந்த டீமிலே செல்கின்றவர்கள் எத்தனையே இருக்கிறார்கள், எத்தனை அதிகமாக எப்பாக இருந்தாலும் ஏ இருக்காது. எனவே கனிமலை பாடசாலையுடைய பொறுப்பு இருக்கிறது கல்வி ஒழுக்கம், இதற்கு கவனம் செலுத்துங்கள். பண்பாடு, ரிலிஜன், எத்தனை முஸ்லீம் பாடசாலைகளிலே இஸ்லாம் பாட நடத்த ஆசிரியர்கள் இல்லை கண்ணியமானவர்களே. எத்தனை முஸ்லீம் பாடல்களை இஸ்லாமிய பாடத்தை மாற்று மத சகோதர சகோதரி நடத்துகிறார்கள். இஸ்லாம் பாடத்தை சயின்ஸுக்கு பெற்றோர்கள் எல்லாம் பேசி நாங்கள் தருகிறோம் சடரி பணம், சயின்ஸ் டீச்சர் எங்கிருந்தாவது கொண்டு வாருங்கள், ஜியோகிராபிக்கு எங்கிருந்தாவது கொண்டு வாருங்கள், மெக்ஸிக்கு எங்கிருந்தாவது கொண்டு வாருங்கள், நாங்கள் பணம் தருகிறோம். எத்தனை பெற்றோர்கள் இஸ்லாம் பாடத்திற்கு பரிபூர்ணமாக இஸ்லாத்தை படித்த ஒரு மார்க்க அறிஞரை அல் இஸ்லாமிய துறையிலே நல்ல அனுபவம் மிக்க ஒருவரை நிறுத்துங்கள், என்னுடைய பிள்ளை ஒரு ஈமான்தாரியாக ஒழுக்கம் உள்ளவனாக மாற வேண்டும் என்று எத்தனை பேரன்ஸ் வீட்டிலே சண்டை பிடித்திருக்கிறோம். எங்கு உருவாகுவது என கண்டிமார்களே, வாலிபர்களை சூழ்நிலை திருத்துங்கள். இறுதியாக இரண்டு மூணு நிமிடம் ஒரு குற்றமையை சொல்கிறேன். நீங்கள் நல்லவர்கள், நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், நீங்கள் இரவு நேரத்திலே சுற்றுவது, நண்பர்களோடு உலாவுவது, உங்களுடைய படிப்பை கெடுப்பதைச் சென்று ஒரு கூட்டம் இருப்பார்கள். யார் தெரியுமா, 8ஆம் ஆண்டிலும் 7ஆம் ஆண்டிலும் 9ஆம் ஆண்டிலும் இடை நின்ற அங்குமில்லை இங்குமில்லை என்ற ஒரு குழு சுற்றி கொண்டிருக்கிறது. இவர்களும் தெரிந்த வேண்டும், நான் தான் படிக்கவில்லை, என்னுடைய தம்பியை படிக்க விடுவோம், என்னுடைய மச்சானை படிக்க விடுவோம், என்னுடைய சாட்சி பெரியம்மாவுடைய மகனை படிக்க விடுவோம். கன்னிமலையிலே இவர்கள் தான் கூட்டிக் கொண்டு சுற்றுகிறார்கள். கிளாஸ் என்று வெளியில் மகன் செல்கிறான், அவரோடு சேர்ந்து எங்கோ செல்கிறார். கன்னிமலையிலே கண்காணியுங்கள், இவர்கள் இன்று மிக பயங்கரமான பாவத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். படிப்பில இன்ட்ரெஸ்ட் ஆனதில்லை, வகுப்பிலே 5, 6, 7 ஆண்டு வரைக்கும் நல்ல தளத்திலே ஒழுக்கமாக படித்தவில்லை, ஓலவளிலே படுமோசமான தோல்வி, படுமோசமான ரிசல்ட் இருக்கிறது என்றால் சூழல். எனவே யாரோடு சேர்கிறது, எப்படி அந்த நடவடிக்கை இருக்கிறது, எங்கு போகிறது கண்காணியுங்கள். நபியவர்கள் கண்காணித்தது போன்று, சஹாபாக்கள் கண்காணித்தது போன்று கண்காணித்து எதிர்காலத்திலே தலை சிறந்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு பாடசாலைகள், பெற்றோர்கள், மத்தியுடைய நிர்வாகம், மூருடைய எல்லோரும் ஒத்துழைப்பாக இருந்து தனிமனை தீய பாவனைகள் அதை நான் சொல்ல தயங்குகிறேன். நமக்கு தெரியும், நம்மை வயோதிபராக்குகின்ற, நமது ஆண்மை இல்லாமல் ஆக்குகின்ற, நமது புத்தியை கெடுக்கின்ற, ஐயறிவை விட கேவலமாக ஆக்குகின்ற சில பாவனைகள் நம்மிடம் உருவாகிறது. அந்த பாவனைகளை விடுவோம், உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம், நமது ஹலாலான ரத்தத்தை உடம்பிலே ஊற வைப்போம். எனவே எல்லாம் உள்ளதால் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சந்ததி உருவாக்குவதற்கு வீட்டு சூழலிலிருந்து பக்குவத்தையும் அதுக்குரிய வழிகாட்டுதலை நமக்கு தந்தருவானாக. யாருடைய பாவங்களை மனித்தருவாயாக, பெற்றோருடைய பாவங்களை மனித்தருவாயாக, உற்றாருடைய பாவங்களை மனித்தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமியங்கள் அனைவருடைய பாவங்களை மனித தருவாயாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஸ்லாத்தை இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, பக்குவத்தை தருவாயாக, நல்ல வழிகாட்டல்களை தருவாயாக, யார தவறுகளை நாங்களாகவே உணர்ந்து திருந்தக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, எங்களுடைய தவறுகளை நீடிக்காமல் நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய சிறுவர்களை திருத்துவாயாக, வாலிபர்களை திருத்துவாயாக, மூத்தவர்களுக்கு திருத்தங்களை கொடுப்பாயாக, திருத்துகின்ற வழிமுறைகளில் அவர்களை சிறந்தவர்களாக்குவாயாக, யார் எல்லா விடயங்களையும் கண்காணிக்கின்றவர்களாக்குவாயாக, ஈமானில் வாழ்ந்து கனிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.